ඊළඟට ගරු ශ්‍රීනේෂන් මන්ත්‍රීතුමා විනාඩි 10ක් තියෙනවා.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு இடமளித்தமைக்காக முதலில் நன்றி. தேயிலை ஆராய்ச்சி சபை பற்றிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எமது இலங்கையின் தேயிலையோடு பிற நாடுகள் இந்த அளவுக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. அதன் மூலமாக எமது இலங்கையின் தேயிலையின் சந்தை வாய்ப்புகள், சந்தை மானங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். அந்த வரிசையில் பார்க்கின்ற போது உலகளாவிய மட்டத்தில் தேயிலை நுகர்வு கடந்த 10 ஆண்டுகளில் 30 மில்லியன் கிலோகிராமில் இருந்து 52 மில்லியன் கிலோகிராம் ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது தேயிலை பாவிக்கின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது, கிட்டத்தட்ட 13 மில்லியன்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை சீனா, இந்தியா, இலங்கை, கென்யா போன்ற நாடுகள் தேயிலை சந்தை வாய்ப்புகளில் முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம் இடங்களில் இருக்கின்றன. அந்த வகையில் சில வேளைகளில் கென்யா எமது இடத்தை பிடிக்கக்கூடிய இடத்திலும் இருந்து வருவதை நாங்கள் அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கென்யா நாடு எமது தேயிலை உற்பத்திக்கு அல்லது சந்தை வாய்ப்பில் ஒரு சவால் விடுகின்ற ஒரு நாடாக அண்மையில் மாறி வந்துள்ளமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வரிசையில் பார்க்கின்ற போது கென்யா 1967 ஆம் ஆண்டில் 1.5% உற்பத்தி பங்களிப்பை வழங்கிய கென்யா 2018 ஆம் ஆண்டில் பார்க்கின்ற போது 8.4% தனது உற்பத்தி பங்களிப்பை வழங்கியிருக்கின்றது என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட அதன் மடங்குகள் பல எண்ணிக்கையாக உயர்ந்து கொண்டு செல்கின்றது. எனவே கென்யா இலங்கை நாடுகளின் போன்றவற்றிற்கு சந்தை தருகின்ற நாடுகளாக ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் இருக்கின்றன. அதேவேளை இலங்கை தேயிலையின் சந்தை வாய்ப்புகள் 1960 24%, 2000 10.5%, 2018 5.2% குறைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் நாங்கள் ஒரு பகுப்பாய்வு செய்து பார்க்கின்ற போது எமது தேயிலையோடு பிற நாட்டு தேயிலைகள் ஒரு உரத்த போட்டியில் அல்லது சவால் விடக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து வருவதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். எனவே எமது தேயிலை உற்பத்தி அளவு என்பதை விட அதன் தரத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் சந்தையில் அநேகமான நாடுகள் உலக சந்தையில் போட்டி போடுகின்ற போது எமது தேயிலையின் அளவு ஒரு பக்கமாக இருக்க, அதன் தரம், அதாவது குவாண்டிட்டி குவாலிட்டி என்று சொல்வார்கள், குவாண்டிட்டி அளவோடு சம்பந்தப்பட்டது, குவாலிட்டி என்று சொல்லுகின்றது தரத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே சந்தை மானத்தை பெறுவதற்கு எமது தரத்தையும் உயர்த்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதற்குரிய நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டிய கடப்பாடு அமைச்சுக்கு இருக்கின்றது. அதேவேளை இலங்கை தேயிலை ஏற்றுமதி 2000 ஆம் ஆண்டில் 21% குறைந்துள்ளது என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2018 14.5% வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் வெளிநாட்டு தேயிலை எமது நாட்டுடன் போட்டியிடுகின்ற தன்மையை கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இலங்கையில் இணையம் மூலமான கொள்வனவு என்கின்ற ஒரு விடயம் போதுமானதாக இல்லை என்பதும், அதே போன்று கென்யா போன்ற நாடுகளில் அது சாத்தியமான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கையின் தேயிலை சந்தை வாய்ப்பு ஈராக், ஈரான், துருக்கி, லிபியா போன்ற நாடுகளில் எங்களுக்கு அந்த சந்தை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எமது நாட்டில் ஒரு முக்கியமான பெருந்தோட்ட பொருளாதாரத்தில் நீண்ட காலமாக எமக்கு கூடுதலான சந்தை வாய்ப்புகளை பெற்றுத் தருகின்ற இந்த தேயிலை என்கின்ற விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக எமது தேயிலைக்கு ஒரு இயற்கையான மலைவளத்தை கொண்ட எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த தேயிலைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தை மானம், நல்ல மரியாதை, மதிப்பு இருக்கின்றது. எனவே அந்த மரியாதையை, மதிப்பை பேணக்கூடிய விதத்தில் நாங்கள் இந்த தேயிலையின் உற்பத்தியை வளர்த்துக் கொள்வதோடு அதனுடைய தரத்தையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தினை நான் இந்த இடத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். அதேவேளை இந்த தேயிலையோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் பார்க்கின்ற போது தோட்ட தொழிலாளர்கள் எமது அந்நிய செலாவணியை பெற்றுத் தருவதற்காக கூடுதலான பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அந்நிய செலாவணியை பெறுவதில் கூடுதலான பங்களிப்பை வழங்குகின்ற தோட்ட தொழிலாளர்களின் தரத்தினை அவர்களது நிலையினை உயர்த்துவது என்பதும் அவர்கள் ஊக்கத்துடன் இந்த தொழிலில் ஈடுபடுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அளிப்பதாக அமைந்திருக்கின்றது. எனவேதான் இந்த விடயத்தில் நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்ளுகின்ற விடயத்தில் தேயிலை போன்ற உற்பத்தி பொருள் எமக்கு முக்கியமாக இருக்கின்றது. அதேபோன்று ஆடை தொழிற்சாலை இருக்கின்றது. அதேபோன்று வெளிநாடுகளில் பணியாற்றுகின்ற இந்த பெண்கள் மூலமாக கிடைக்கின்ற வருமானமும் இருக்கின்றது. எனவே இந்த உள்நாட்டில் இருந்து நாங்கள் பெறுகின்ற இந்த தேயிலை உற்பத்தியை மேலும் நாங்கள் வளப்படுத்தி அதேபோன்று பலப்படுத்தி வெளிநாடுகளிலிருந்து அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்வதற்கு உரிய விதத்தில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அதேவேளையில் அண்மையில் எமது நாட்டில் இடம்பெற்று வருகின்ற இடர்பாடுகள், குறிப்பாக இந்த நாட்டில் இடம்பெற்று வருகின்ற இடர்பாடுகள் பற்றியும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் நாட்டில் ஒற்றுமை ஐக்கியம் அல்லது ஒரு சீரான தன்மை இல்லாது விட்டால் எமது பொருளாதாரத்திற்கு பலவிதமான சவால்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அதாவது ஆக்கத்திற்காக செலவு செய்ய வேண்டிய எமது நிதியினை அழிவுகளை புனர் நிர்மாணம் செய்வதற்காக செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் எமது நாட்டின் நிலைமை மோசமாக கூடிய ஒரு தன்மை காணப்படுகின்றது. எனவே எமது நாட்டில் உள்நாட்டில் அல்லாது வெளிநாடுகளோடு தொடர்புபட்ட இந்த தீவிரவாதம் பயங்கரவாதம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய தண்டனைகளை கொடுக்க வேண்டும். அதேவேளையில் அப்பாவிகள் யாராக இருந்தாலும், தமிழர், சிங்களவர், முஸ்லீம், பரங்கியர் என்ற பேதமில்லாமல் அப்பாவிகள் தண்டிக்கப்படாமலும் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. கடந்த காலத்தில் 30 வருட கால யுத்தத்தின் போது பல அப்பாவி தமிழர்கள் தண்டிக்கப்பட்டதையும் நாங்கள் அறிவோம். எனவே அப்பாவிகள் தண்டிக்கப்படாத விதத்தில் சரியான குற்றவாளிகள் அல்லது குற்றம் செய்தவர்கள் இனம் கண்டு அதற்குரிய தண்டனைகளை வழங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும். 1957 காலப்பகுதியிலும் கூட பண்டா செல்வா ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்ட போது அந்த பண்டா செல்வா ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் பல எதிர்ப்புகள் கிளப்பப்பட்டன. அப்படியான எதிர்ப்புகள் காரணமாகத்தான் நாட்டில் 30 வருட கால யுத்தத்தையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எனவே அதனையொத்த எதிர்ப்புகள் இந்த நாட்டில் எழுமாக இருந்தால் அந்த எழுச்சி என்பது நிச்சயமாக எமது நாட்டுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை பொறுப்புணர்வுடன் அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள், ஆபத்துக்கள், இடர்பாடுகள் என்பன ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களையும் பாதிக்கும். நாட்டின் புகழை, கீர்த்தியை, அதேபோன்று இந்த நாட்டிற்கு இருக்கின்ற கௌரவத்தையும் பாதிக்கும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். எனவே அப்பாவிகள் என்கின்ற விடயத்தில் மிகவும் கவனம் செலுத்தி அப்பாவிகள் பாதிக்கப்படாத விதத்தில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும். அதேவேளை குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் இனங்கண்டு காணப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தினையும் முன்வைத்து எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
இலங்கட கரு அமைத்துமா,
ගරු සභාපතිතුමියනි, මට මේ අන්තිමටම දෙන්න, මොකද මට තවත් ප්‍රශ්න
තව කතිකයෝ නෑ අමිතුමා, ඉවර වෙලා.
ගරු සභාපතිතුමියනි, මම මේ උදේ විනාඩි 25ක් පමණ කතා කරා. දැන් මේ අන්තිම හෝරාවේ මම විශේෂයෙන්ම මේ නැගුණු මැසිවිලි හා චෝදනා ගැන යම්කිසි තේරුම් කරලා දුන්නොත් හොඳයි කියලා හිතෙනවා. මගේ මතවාදය විශේෂයෙන්ම අපේ මේ පතිරණ මන්ත්‍රීතුමා ඉතාමත් වැරදි විදිහකට කරුණු දැක්වුවා කුඩාතේ වතු සංවර්ධන අධිකාරියේ ගොඩනැගිල්ල ගැන ගාල්ලේ. විශේෂයෙන්ම අපිට සංචාරක අමාත්‍යංශයෙන් අපිට මේ ප්‍රකාශ කරා මේ ගොඩනැගිල්ල ලෝක උරුම ගොඩනැගිල්ලක් කියලා. අපිට පමණක් නෙවෙයි අනෙකුත් සියලුම කාර්යාලවලට එතනින් අයින් වෙන්න කිව්වා. ඉතින් අපි අපිට කැමති වුණ නෑ එකට. මක් නිසාද මේක අපිට තිබ්බ හොඳ ගොඩනැගිල්ලක්. අපි දිගටම එතන මේ නොයෙකුත් සේවාවන් කුඩාතේ වතු හිමියන්ට ලබා දුන්නා. නමුත් අපිට දුන්න නියෝගය අනුව අපිට මේ ඇත්ත වශයෙන්ම ඒ තීරණය ගන්න සිද්ධ වුණා. එම නිසා මේ අපි ඉතාමත් විනිවිදභාවයකින් තවත් ගොඩනැගිල්ලක් තෝරලා ඒ ගොඩනැගිල්ලට අපි ගියා. දැන් ඒ තිබ්බ ගොඩනැගිල්ල තාමත් අපිට තියෙනවා. ඒ වත්කමේ වටිනාකම තාමත් අපිට තියෙනවා. ඉතින් නානා විද විදිහට මේ අර්ථකථන දෙන්න හැදුවා මගේ මේ මිත්‍රයන්ට මේක දෙන්න හදනවා අරකයි මේකයි කියලා මේ සියලු දෙයක්ම බොරු මම ඒවා ප්‍රතික්ෂේප කරනවා විශේෂයෙන්ම මේ මේ තියෙන ක්‍රමවේද අනුව ටෙන්ඩර් පටිපාටි අනුව අද මේ නීති රීති ගොඩක් අදයි කොහොමත් එහෙම කරන්න බෑ අනිත් එක මම එහෙම කරන පුද්ගලයෙක් නෙවෙයි ඊගාවට තේ ශක්ති අරමුදල දැන් මේක මේ අපේ කිරියල්ලම තුමත් ඉන්නවා මගේ හිටපු අමාත්‍යවරයා මාව කුඩා කාලේ වැවිලි කර්මාන්ත නියෝජ්‍ය ඇමති හැටියට මට ඇත්ත වශයෙන් අද්දක දිගැරලා වැඩ කරන්න දුන්න අමාත්‍යවරයා මෙතන ඉන්නවා මම හැම වෙලේම එතුමාගේ නම ඉතාමත් ආදරෙන් ගෞරවයෙන් මතක් කරනවා විශේෂයෙන්ම තේ ශක්ති අරමුදල අපෙන් පසුව 2004න් පසුව නිරන්තරයෙන්ම අවුරුදු 10ක් තිස්සේ ඒ කුඩා තේවතු හිමියන්ගේ කොටස් ලබාගෙන ඔවුන් ඒවට මුදල් දීලා මිලියන 400ක 500ක පමණ දූෂණයක් වුණා තේ ශක්ති අරමුදලේ අපි බලයට ආවට පසුව මේ මුදල් වලට මොනවද උනේ කියලා අපි දන්නේ නැහැ විශාල නාස්තියක් සිද්ධ වෙලා තිබ්බා විශාල දූෂණයක් සිද්ධ වෙලා තිබ්බා ඉතින් අපි මේකට මේ නීතිමය ක්‍රියාමාර්ග ගත්තා අපි CID එකට වාර්තා කරා මේ මුදල් වලට මොනවද උනේ කියලා හොයලා බලන්න කියලා. නමුත් පැහැදිලිවම විශාලම දූෂණයක් වුණා. ඉතින් අපි තීරණයක් ගත්ත අපේ ආණ්ඩුවෙන් මේ මේ තේ ශක්ති අරමුදලේ තියෙන කර්මාන්ත 15ක් පමණ තිබ්බා. අපිට මේක දිගටම මේ රාජ්‍ය මුදල් දමා මහජනතාවගේ මුදල් දමා නඩත්තු කරන්න බෑ. මොකද අන්තිමටම මේ මුදල් මහ භාණ්ඩාගාරයෙන් අපිට ලැබෙන්නේ. මහා භාණ්ඩාගාරයේ මුදල් කොහොමද ලැබෙන්නේ මේ රටේ ජනතාවගේ බදු වලින් ඉතින් නිරන්තරයෙන්ම දැන් මේක දිගටම මේ තේ ශක්ති අරමුදල රජයේ කොටස් පංගුව කියලා මිනිසුන්ගේ මුදල් ගන්නවා ඒ මුදල් නැති වෙනවා ඉතින් මේ තත්ත්වය අපි දිගටම බලාගෙන ඉන්නවා ඉතින් ඒක මම කියන්නේ විශේෂයෙන්ම මේ මේ ගනුදෙනු කිරීමේදී බිස්නස් කිරීමේදී රජයේ ආයතනවල විශාල හොරකම් සිද්ධ වෙනවා තේ ශක්තියකටත් උනේ ඒකයි ඉතින් අපි හිතුවා දැන් මේක දිගටම මේ කරන්න බෑ අපි ඒ වක්‍යම බාරගන්නේ නැතුව තේ ශක්ති අරමුදලේ තිබ්බ ඒ සියලුම කර්මාන්තශාලා අපි බදු දුන්නා. ඉතාමත් විනිවිදභාවයෙන් ටෙන්ඩර් පරිපාටි අනුව අපි බදු දීලා තියෙනවා. ඉතින් මේක එකක් තියෙන්නේ මේක විකිණීමක් නෙවෙයි. ඒ සම්පත් අපේ අමාත්‍යංශයේ තියෙන්නේ. අපි එකක් කුලියක් ගන්නවා අපිට වත්කමක් එනවා අපිට ආදායමක් එනවා. දෙක ඒගොල්ලන් ඒක හොඳට කල්මනාකරණය කරනවා. තුන වැදගත්ම දේ තමයි ඒ වටේ ඉන්න කුඩා තේවතු හිමියන්ට මාකට් එකේ තියෙන මුදල ලැබෙන අතට. ඉතින් මම හිතන්නේ ඒක අතකින් තේ ශක්ති අරමුදල රජයේ තිබිය යුතුයි. නමුත් රජයේ තිබ්බට ඒකේ හොරකම් වෙනවා. ඒක එක මතවාදයක්. හැම දෙයකටම රජය මැදිහත් වෙන්න ඕනේ කියන එක. නමුත් අපි අනිත් පැත්තට වෙන තර්කයක් ඉදිරිපත් කළා මේක බදු දීලා පුද්ගලික අංශයට බදු දීලා අපි ආර්ථික වාසියක් ගන්නවා. ඉතින් මං හිතන්නේ මං ඇමතිවරයෙක් හැටියට ඒ தත්ත්වෙ උඩ මම සතුටු වෙනවා. ඊගාවට විශේෂයෙන්ම ඉඩම් මේ සම්බන්ධයෙන් මේ LRC ගැන මං හිතන්නේ අපේ ඇමතුමා සම්බන්ධව මං හිතන්නේ චෝදනා මොකක්ද කරා මේ ඉඩම් මෙහෙම දෙනවා කියලා. නමුත් ඇත්ත වශයෙන්ම ඒක අපි දෙන්නේ ඉතාමත් විනිවිදභාවයෙන් ඉඩම් දෙන්නේ. තේ ඉඩම් අපි එහෙම දෙන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ කාටවත්. විශේෂයෙන්ම සමාගම් වල තියෙන ඉඩම් අපිට කොහොමත් දෙන්න බෑ. අපි එහෙම දෙනවා නම් මම එකක් කියන්න අවශ්‍යයි මේ සමාගම් ගැන නොයෙකුත් චෝදනා කරා සමාගම් මෙහෙම මිනිස්සුන්ගේ පැත්තෙන් බලන්නේ නැහැ කියලා. එක උදාහරණයක් දෙන්න කැමති විශේෂයෙන්ම අවුරුද්දකට ඉස්සෙල්ලා කෑගරු දිස්ත්‍රික්කයේ විශාල නායෑම් සිදු වුණා. නමුත් ඒ වතු සමාගම් ඉතාමත් පරිත්‍යාගශීලීව නැවතත් මිනිස්සු පදිංචි කිරීමට ඔවුන් ඉඩම් ලබා දුන්නා. ඉතින් අවශ්‍ය වෙලාවකට රජයෙන් හදිසියකට මිනිස්සු පදිංචි කිරීම වේවා යම් කිසි අහේනියක් වෙලා ඉඩම් අවශ්‍ය වුණු වෙලාවක ඒ සමාගම් සමග සාකච්ඡා කළා ඉඩම් ලබා ගැනීමට අපිට ඕනෑම අවස්ථාවක ඉඩ තියෙනවා කියන එක පැහැදිලිව ප්‍රකාශ කරන්න කැමතියි. ඒ වගේම මම පිළිගන්නවා මේ අද තියෙන සාකච්ඡාවේ අඩුපාඩුකම් පෙන්වා දීමට ස්තුතිය ප්‍රකාශ කරනවා විශේෂයෙන් අපේ කුඩා තේවතු සංවර්ධන අධිකාරී එක්ස්ටෙන්ෂන් සර්විසස් මීට වඩා අපි ශක්තිමත් කරන්න අවශ්‍යයි කියන කාරණය මා පිළිගන්නවා. ඒ වගේම අපගේ තේවල ගුණාත්මක භාවය පියෝසිලොන් ටී කියන ගුණාත්මක නාමය එලෙසම ආරක්ෂා කිරීමට සියලුම කටයුතු කරනවා කියන එක. මොකද විශේෂයෙන්ම නිරන්තරයෙන්ම ටී බෝඩ් එකේ ඉන්න ඉන්ස්පෙක්ටර්ස්ලා ඔවුන් පොලිස් සේවයක් නෙවෙයි කරන්නේ ඔවුන් පොලිස්මන්ලා නෙවෙයි. නමුත් අද වෙනකොට කනගාටුයි කියන්නේ ඔවුන්ට වෙලා තියෙන්නේ තේකම් හල් වලට ගිහිල්ලා පරීක්ෂා කරන එක තේවලට නොයෙකුත් දේවල් දානවද නැද්ද කියලා. ඒක නෙවෙයි ඒගොල්ලන්ගේ කාර්යභාරය. නමුත් ඒ தත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඉතින් විශේෂයෙන්ම අපි තේ පර්යේෂණ ආයතනය හරහා දැන් අපිට හොඳ විද්‍යානුකූල පදනමක් තියෙනවා සීනි දාලාද නැද්ද කියන එක බලන්න. අපි එලෙසම ඒ විදිහටම කටයුතු කරනවා. කිසිම කෙනෙක්ට සමාවත් දෙන්නේ නැහැ. විශේෂයෙන් මගේ පැත්තෙන් මට ඕනෑම බලපෑමක් එන්න පුළුවන්. නමුත් මම හිතනවා ඇමති කෙනෙක් හැටියට මේ කර්මාන්තය ආරක්ෂා කරන්න ඒ සීනි හෝ අනිකුත් දේවල් තේවලට කවලම් කිරීම ගැන විශාල වශයෙන් දැඩි ලෙස කටයුතු කිරීමට මා බලාපොරොත්තු වෙනවා. එම නිසා අද දින මේ තේ පරිශ්‍රණ ආයතනය ශක්තිමත් කිරීමට මේ ගේන පනත සම්බන්ධයෙන් දැක් වූ සියලුම මත අදහස් මා අගය කරන අතර ඒ පනත හරහා තේ කර්මාන්තයට විශාල ගැම්මක් පන්නරයක් එයි කියලා මා විශ්වාස කරනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. න්‍යාය පත්‍රයේ විෂයාංක 1 තේ පරිශ්‍රණ මණ්ඩල සංශෝධන පනත දෙවෙනි වර කියවීම සභාව එකඟද?
ආයි.
කාරක සභාව අවස්ථාව. පළවෙනි වගන්තිය සභාව එකඟද?
අයි.
දෙවන වගන්තිය සභාව එකඟද?
අයි.
තුන්වන වගන්තිය සභාව එකඟද?
අයි.
හතරවන වගන්තිය සභාව එකඟද?
අයි.
පස්වන වගන්තිය සභාව එකඟද?
අයි.
ප්‍රඥප්ති වගන්තිය සභාව එකඟද?
අයි.
නාමයේ සභාව එකඟද?
අයි.
පාර්ලිමේන්තුව යළි රැස්වේ. පනත් කිටුම්පත කාරක සභාවේදී සලකා බලා සංශෝධන රහිතව සම්මත කරන ලද බව දන්වනු කැමැත්තෙමි. ගරු අමාත්‍යතුමා.
පනත් කිටුම්පත දැන් තුන්වෙනි වර කියවිය යුතුයි යෝජනා කරනවා. කිටුම්පතෙහි සෝදාපත්වල මුද්‍රණ දෝෂ, ව්‍යාකරණ දෝෂ, අංක දෝෂ නිවැරදි කර ගැනීම හා අනුශාංගික සංශෝධන සඳහා අවසර දෙන ලෙසද ඉල්ලා සිටිනවා.
සභාව එකඟද?
අයි.
තේ පරීක්ෂණ මණ්ඩල සංශෝධන පනත් කිටුම්පත තුන්වෙනි වර කියවා සංශෝධන රහිතව සම්මත කරන ලද බව දන්වනු කැමැත්තෙමි. සභාව කල් තැබීම.
පාර්ලිමේන්තු 6 වෙනිදා උදේ 10 මට.
සභාව කල් තැබීමේ යෝජනාව චාර්ල්ස් නිර්මලනාදන් මන්ත්‍රීතුමා.
නන්රි தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, சபாபதித்துமணி அற உத்தரே தென்னே அமைத்துமா கவுத கேள் மேக கிரீட அமைத்துமா தமே உத்தர தெண்டோனி
கவுது
கிரீடா அமைத்துமா நெத்தினிசா பிடிதுர அப்படி தீலா தீனோ இதுமாட் லபாரே
உத்தர தேனோ கரு மந்திரிதுமா
கௌரவ அமைச்சரவர்களே, முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீண்ட காலமாக மாவட்ட விளையாட்டு மைதானம் இன்மையினால் விளையாட்டு வீரர்கள் தமது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமலும் தேசிய போட்டிகளில் திறம்பட செயல்பட முடியாமலும் இருந்தமையை கருத்தில் கொண்டும் முற்றுமுழுதாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இம்மாவட்டத்திற்கு மாவட்ட விளையாட்டு மைதானத்தினை அமைத்திட நீண்டகாலமாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கடந்த கால பகுதியில் முள்ளிவாய்க்காலில் இதற்கான இடம் ஒதுக்கப்பட்டும் இன்று வரை ஆரம்ப வேலைகளோ அதற்கான ஏனைய வேலை திட்டங்களோ முன்னெடுக்கப்படவில்லை. இதனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விளையாட்டு வீரர்கள் ஆளுமைகள் தொடர்ந்து பின்தள்ளும் நிலையாக தொடர்கிறது. எனவே குறித்த மாவட்ட விளையாட்டு மைதான ஆரம்ப வேலைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அத்தோடு மன்னார் மாவட்டத்திலும் பல்வேறு கோரிக்கைகளுக்கு பின்பும் மாவட்ட அபிவிருத்தி குழு தீர்மானங்களுக்கு அமைவாகவும் மாவட்ட விளையாட்டு மைதானத்தினை அனுமதி தங்களின் அமைச்சினால் வழங்கப்பட்டு அதற்கான வேலை திட்டங்களுக்கான நிதிகளும் வழங்கப்பட்டு வேலை திட்டங்கள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு 50% வேலை திட்டங்கள் முடிவடைந்த நிலையிலும் தொல்பொருள் திணைக்களம் குறித்த காணியினை பரிசீலனை செய்ய வேண்டும் என கூறி நடைபெற்ற வேலை திட்டத்தினை ஒரு வருடகாலமாக இடைநிறுத்தியமையினால் வேலைகள் முடக்கப்பட்டு தற்பொழுது தொல்பொருள் திணைக்களத்தினால் அனுமதி வழங்கப்பட்டு 2 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரையில் மீள் புனரமைப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. எனவே மன்னார் மாவட்டத்திற்கான மாவட்ட விளையாட்டு மைதானத்தினை விரைவாக மீள புனரமைப்பதற்குரிய நடவடிக்கையினை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ அமைச்சரவர்களே, முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய விளையாட்டு மைதானம் என்பது மிக மிக முக்கியமாக அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் குறிப்பாக இளைஞர் யுவதிகளால் எதிர்பார்த்திருக்கின்ற விடயம். இந்த விடயம் தொடர்பாக அண்மையில் கடந்த 26 அக்டோபர் அரசியல் சூழ்ச்சிக்கு அப்புறம் இந்த நாட்டினுடைய பிரதமர் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல்களுக்கு பிரதமர் அவர்கள் முல்லைத்தீவுக்கு வந்திருந்த போது அந்த மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நான் பிரதமர் அவர்களை கேட்டிருந்தேன், இந்த மாவட்ட விளையாட்டு மைதானம் முல்லைத்தீவுக்கு ஆரம்பிப்பதற்காக இடங்கள் ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 250 மில்லியன்கள் ரூபாய் அதற்கு தேவையென விளையாட்டுத்துறை அமைச்சால் திணைக்களத்தால் தீர்மானிக்கப்பட்டும் இன்னும் அது ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதற்குரிய நிதியை ஒதுக்கீடு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும்படி நான் பிரதமர் அவர்களை அந்த மாவட்ட செயலகத்தினுடைய கூட்டத்தில் கேட்டிருந்தேன். அப்பொழுது பிரதமர் அவர்கள் உறுதியளித்திருந்தார், தான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு இது தொடர்பான கவனத்தை செலுத்துமாறு நான் கூறி இதற்குரிய நடவடிக்கை எடுக்கும்படி கூறுகிறேன் என்று. ஆனால் அந்த விளையாட்டு மைதானத்துக்குரிய நிதிகள் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படவில்லை. அப்படி இருந்தபோது நான் கௌரவ நிதியமைச்சர் மங்கள சமரவீர அவரிடம் நேரடியாக சென்று நான் எழுத்து மூலம் கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தேன். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய விளையாட்டு மைதானம் 2019 எவ்வளவு வேலைகள் நடைபெறுமோ அதற்குரிய நிதியை மட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சால் அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி. அப்பொழுது நிதியமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார், விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் தான் இது தொடர்பாக தெரிவிக்கின்றேன் என்று அதன் பிறகு என்னை சந்தித்து சொல்லியிருந்தார், நான் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கூறியிருக்கின்றேன், அவருக்கு மேலதிகமான நிதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது, அந்த நிதிக்குள் முல்லைத்தீவு மாவட்ட விளையாட்டு மைதானத்தினுடைய வேலைகளையும் ஆரம்பிக்கும்படி நிதியமைச்சர் அவர்கள் என்னிடம் உறுதியளித்திருந்தார். ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் இது தொடர்பாக நான் 2-3 தடவைகள் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கேட்டபோது ஆரம்பிக்கப்படும் என்று கூறுகிறார்களே ஒழிய அந்த மாவட்டத்தினுடைய இளைஞர் யுவதிகளுடைய விளையாட்டு திறமைகளை வளர்ப்பதற்கு உடனடியாக அது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது அங்கிருக்கின்ற அனைத்து இளைஞர் யுவதிகள் விளையாட்டு வீரர்கள் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய விளையாட்டு மைதானம் மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அது எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்பதையும் தான் உங்களுடைய பதிலில் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களே, மன்னார் மாவட்டத்தினுடைய விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கப்பட்டது, அது 2011 அப்பொழுதிருந்த அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்களுடைய பரிந்துரையின் பேர் பல அரசியல் குழப்பங்களினால் இழுபட்டு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்த பின்பு நாங்கள் ஒரு பொதுவான இடத்தை தெரிவு செய்து அதில் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்பு கிட்டத்தட்ட 50% வேலைகள் நிறைவடைந்ததன் பின்பு தொல்பொருள் திணைக்களம் அங்கு ஒரு பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தது. சில வேளைகளில் தொல்பொருள் சார்ந்த தடயங்கள் அங்கு இருக்கலாம் என அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். அவர்கள் சந்தேகப்பட்டு அவர்கள் அவர்களுடைய திணைக்களம் அந்த பணியை செய்வதற்கு நீண்ட காலம் எடுத்தது. ஆனால் நான் தொடர்ச்சியாக தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளருடன் நேரடியாக கதைத்து அந்த விசாரணை அவர்களுடைய அவர்கள் அந்த நிலத்தை சோதனையிடுவதை பரீட்சிப்பதை விரைவுபடுத்தி நான் முடிந்தளவு அந்த அவர்களுடைய அனுமதியை எடுத்து விளையாட்டு அமைச்சின் திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளரிடம் நான் நேரடியாக சென்று அந்த அனுமதியை கொடுத்திருந்தேன். ஆனால் இன்று வரை அந்த விளையாட்டு மைதானம் ஆரம்பிப்பதற்குரிய எந்த நடவடிக்கையும் அங்கு தென்படவில்லை. அங்கிருந்த ஒப்பந்தக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய பொருட்களை ஏற்றி தங்களுடைய இடங்களுக்கு சென்று விட்டார்கள். ஆகவே இந்த இரண்டு விளையாட்டு மைதானங்கள் தொடர்பாக நான் இந்த சபைக்கு அமைச்சருடைய கவனத்திற்கு இதை கொண்டு வருகின்றேன். கௌரவ அமைச்சரவர்களே, இந்த பிரேரணை மூலம் இந்த விளையாட்டு மைதானம் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கும் முல்லைத்தீவில் புதிதாக ஆரம்பிப்பதற்கும் தங்களுடைய பதிலில் தெளிவான பதிலை எதிர்பார்த்து உங்களுடைய பதில் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, நன்றி. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிமலநாதன் அவர்கள் பன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர். இப்போது ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார். குறிப்பாக அந்த பிரேரணை முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு மைதானத்தை அமைப்பது சம்பந்தமாக அமைந்திருக்கின்றது. எனக்கும் தெரியும், இவர் இந்த விடயம் சம்பந்தமாக கௌரவ நிதியமைச்சர் மங்கள சமரவீர அவர்களோடு வரவு செலவு திட்டத்திற்கு முற்பட்ட நேரத்தில் அவர் இந்த விடயத்தை பிரஸ்தாபித்திருந்தார். அந்த வகையில் அவரும் அதற்குரிய கருத்தாடலை செய்திருந்தமை அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவரால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை நான் வழிமொழிகின்றேன், ஆமோதிக்கின்றேன். அந்த வகையில் உண்மையில் சொல்லப்போனால் யுத்தத்தினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம், அதாவது வடபகுதியில் யுத்தத்தினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம், இறுதி யுத்தம் நடைபெற்ற ஒரு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் என்பதை தாங்கள் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு ஒரு விசேட கவனங்கள் செலுத்தப்பட்டு அங்கிருக்கின்ற மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் தார்மீக பொறுப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் விளையாட்டுகளில் மிகவும் சாதுரியமான திறமைகளை படைக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் காணப்படுகின்றார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான மைதானங்களை அமைத்துக் கொடுக்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக தேசிய மட்டத்தில் மாத்திரமல்ல சர்வதேச மட்டத்திலும் இந்த நாட்டுக்குரிய பெருமையை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் காணப்படுகின்றார்கள். எனவே ஒரு சாதாரணமான விடயமாக இது அமைந்திருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியாக பார்க்கின்ற போது இளைஞர் யுவதிகளின் உடலில் காணப்படுகின்ற இந்த சக்திகள் சரியான முறையில் வெளியேற்றப்படுவதற்கு நிச்சயமாக விளையாட்டுத்துறை பயனளிக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் அந்த சக்தி தேங்கி கிடக்குமாக இருந்தால் அவர்கள் வேறு வேறு விடயங்களுக்கு அந்த சக்திகளை செலவு செய்ய கூடிய விதத்திலும் அல்லது வேறு வேறு சிந்தனைகளில் ஈடுபடக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்கும். எனவே இந்த நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒத்திவைப்பு பிரேரணைக்கு ஒரு தகுந்த பதில் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இளைஞர் யுவதிகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கால இழுத்தடிப்புகள் செய்கின்ற போது அந்த விடயங்கள் அவர்களுக்கு ஒரு உசிதமான விடயமாக அமையாது. அது வேறு வேறு வழிகளில் சிந்தனைகளை கொண்டு செல்வதற்கும் ஒரு வழி விடுவதாக அமைந்திருக்கின்றது. கடந்த காலத்திலும் கூட இளைஞர்களுக்கு உரிய வாய்ப்புகள் கொடுக்கப்படாமை, இளைஞர்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாத பல்வேறுபட்ட காரணங்கள், விளையாட்டுத்துறை மாத்திரமல்ல பல்வேறுபட்ட விடயங்களில் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், அல்லது அபிவிருத்தி விடயங்கள் மற்றும் அவர்களுடைய அபிலாசைகள் சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்தாமல் இருந்தமையினால் ஒரு பாரிய விளைவினை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஆகவே இந்த சாதாரண விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற விடயத்தில் விசேடமான கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய விடயம் இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு பகுதி முடித்து தரப்பட்டது. அதற்காக நாங்கள் நன்றிகளை சொல்ல விரும்புகின்றோம். அதேபோன்று இப்படியான பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இவற்றை மேலும் கால நீடிப்புகள் செய்யாமல் இவற்றில் ஒரு தரமான விளையாட்டு மைதானங்களை அமைத்துக் கொடுப்பதன் மூலமாக இளைஞர் யுவதிகளின் மனங்களில் ஒரு நன்றியுணர்வு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. என்றால் பல்வேறுபட்ட மனக்காயங்கள் ஏற்பட்ட நிலையில் காணப்படுகின்ற அந்த இளைஞர் யுவதிகளுக்கு இப்படியான விடயங்களை நாங்கள் செய்து கொடுக்கின்ற போது அது ஒரு பிரதி உபகாரமாக அல்லது அவர்கள் அவற்றை நினைத்து ஓரளவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கு அது வழிகோலப்படும். அதேபோன்றுதான் நான் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவன், மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் நானும் கூட நான் கௌரவ அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக 2 தடவை அமைச்சகத்திற்கு சென்றிருந்தேன். துரதிருஷ்டவசமாக நான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் காரணமாக நான் சில கோரிக்கைகளை அங்கு அவருடைய இணைப்பு செயலாளராக செயற்படுகின்ற ஒருவரிடம் கொடுத்துவிட்டு வந்திருந்தேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கூட இதே போன்று மைதானங்கள் அமைக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகள் ஒரு சீர்படுத்தப்படாத நிலங்களில், சில வழிகளில் வயல் நிலங்களாக கூட இருக்கலாம், அந்த நிலங்களில் தான் அவர்கள் தங்களுடைய இந்த விளையாட்டு துறை சார்ந்த பயிற்சிகளை செய்கின்றார்கள். சில வழிகளில் பார்த்தால் ஒரு காலத்தில் மாறி காலத்தில் குளங்களாக இருக்கும், கோடை காலத்தில் தான் அவை நிலங்களாக இருக்கும். அவர்களுக்குரிய மைதான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. கடந்த காலத்தில் நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த கௌரவ தயாசிரி ஜெயசேகர் அவர்களிடம் சென்று சில கோரிக்கைகளை விடுத்த போது அவர் சில கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருந்தார் என்பதையும் நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே கரின் பெர்னாண்டோ கௌரவ அமைச்சர் அவர்கள் கூட ஒரு இளைஞராக இருக்கின்றார். அவருக்கு ஓரளவுக்கு இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு இவ்வாறான விளையாட்டு மைதானங்களை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக இளைஞர் யுவதிகளின் மனங்களில் அந்த நன்றியுணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் தங்களுடைய விளையாட்டு திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலும் சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு 400 மீட்டர் ஒரு ஓட்டச்சுவடை கொண்ட மைதானங்களை அமைக்க வேண்டியிருக்கின்றது. நகரத்தின் மத்தியில் ஒரு மைதானம் காணப்படுகின்றதை ஒழிய வேறு விசாலமான மாவட்டத்தில் ஏனைய பகுதிகளில் அப்படியான மைதானங்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை. குறிப்பாக யுத்தத்தில் முழு அளவில் பாதிக்கப்பட்ட படுவான்கரை பிரதேசத்தில் மகளடித்தீவு என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் பாரிய நிலப்பரப்பு இருக்கின்றது. அது ஒரு மைதானமாக இப்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த இடத்தில் ஒரு நவீன ரக ஒரு விளையாட்டு மைதானத்தை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் தங்களுடைய திறமைகளை மாவட்ட மட்டத்தில் அல்லது மாகாண மட்டத்தில் மழுங்கடித்துக் கொள்ளாமல் அவர்கள் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் தங்களுடைய திறன்களை அல்லது அவர்களுடைய புகழை கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் உங்களிடம் கேட்டுக் கொள்வதோடு, அதேபோன்று பிரதேச மட்டங்களில், பிரதேச செயலக மட்டங்களிலும் கூட இளைஞர்களுக்கு அதிக அளவு நிதியினை செலவு செய்யாது விட்டாலும் கூட சில மில்லியன்கள் செலவில் பிரதேச செயலக மட்டத்திலும் கூட இந்த மைதானங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அமைத்துக் கொடுக்கின்ற போது இளைஞர்கள் பிழையான பாதைகளில் செல்லாமல் இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த பாதைகளில் செல்லுகின்ற போது அவர்கள் தமது மனதை செழுமைப்படுத்திக் கொள்வதோடு ஆளுமை உள்ளவர்களாக, தலைமைத்துவம் உள்ளவர்களாக வளர்ந்து கொள்வதற்கும் கூட இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த பயிற்சிகள் உதவி செய்யும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே கௌரவ விளையாட்டுத்துறை அமைச்சர் இல்லாது விட்டாலும் அதற்கு பதிலளிப்பதற்காக வந்த உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, எங்களது கருத்துக்களை அவரிடம் கொண்டு சென்று அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை அல்லது தேவையை அல்லது அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் உங்களது செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த விடயத்தில் இளைஞர்கள் அதிகமாக விரும்புகின்ற ஒரு துறையாக இருக்கின்றபடியால் அவை தீர்க்கப்பட வேண்டும் என்பதையும் கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
கரு சபாபத்துமினி அப்பே சார்ஸ் நிர்மலநாதன் மந்திரித்துமா இதிரிபாத் கரப்பு சபாவ கல்தபிமி யோஜனாவட்ட பிரித்துரு சபியுத்தே கிரீடா அமாத்தியத்துமா குணத் எத்துமாட்ட மே விழாவே சபாவட்ட ஏமட்ட அபாசு நிசா எத்துமாவ தனுவாத் கரமின் மே பிரித்துரு லபாதென்ன கீழ மாவித்த லபாதீத்தி பெறும் இது அமத்தரவ யோஜனா கரத்தித் இஸ்திர கரத்தித் அதாஸ் கீபியாக் இதிரிபாத் கரா ஏ பலாத்தே தருண தருணியங்கே பிரயோஜனே சந்தா ஏ சியலும காரண கரு கிரீடா எமதி துமாகே அவதானிட்டு உமுக்கரன் டத் கட்டியுத்து கண்ண பவமன் சந்தான் கரண கெமதி விசேஷேன்ம எத்துமாகே யோஜனா வெத்திபுனா முலத்தியூ டிஸ்ட்ரிக் கிரீடா சங்கீர்ணி பிரிபந்தவர் மெஹி சாட்சிதா வார்த்தா சஹா சலசும் மேவன விட்ட சகஸ்கரமின் பவத்தின பவ எமதி துமா தன்வன்ன கிவ்வா නමුත් 2019 වර්ෂයට අවශ්‍ය ප්‍රතිපාදන සීමිත වීම නිසා අදාළ ඉදිකිරීම් ආරම්භ කිරීමට තාමත් නොහැකි තත්ත්වයක් තමයි තිබෙන්නේ. එහෙම වුණත් 2020 වර්ෂයේදී ප්‍රතිපාදන ලැබුණු වහාම ඉදිකිරීම් කටයුතු සිදු කරන්නට කටයුතු කරන බව ගරු ක්‍රීඩා ඇමතිතුමා ඔබතුමාට දන්වන ලෙස මා වෙත දැනුම් දී තිබෙනවා. ඒ වගේම ඔබතුමාගේ යෝජනාවේ තිබෙනවා මන්නාරම දිස්ත්‍රික් ක්‍රීඩා සංකීර්ණයේ සම්බන්ධව. මන්නාරම් දිස්ත්‍රික් ක්‍රීඩා සංකීර්ණයේ ඉදිකිරීම් කටයුතු සිදු කරගෙන යාමේදී පුරාවිද්‍යා වටිනාකමින් යුක්ත පුරාවස්තු හමුවීම හේතුවෙන් ඉදිකිරීම් තාවකාලිකව නවතාලීමට පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව නියෝග කළා තිබෙනවා. ඒත් නැවතත් ඉදිකිරීම ආරම්භ කිරීමට අමාත්‍යාංශයට අනුමැතිය ලබා දීලා තිබෙන බව ඇමතිතුමා දන්වන්න කියා තිබෙනවා. එසේ වුණත් ව්‍යාපෘතිය ඉදිකිරීම තාවකාලිකව නතර කිරීම නිසා මිල ගණන් හා සැලසුම් නැවත සකස් කිරීමට අමාත්‍යාංශයට දැන් සිදු වෙලා තිබෙනවා. ඒ නතර කරලා තිබුණු කාලයේ ඇතුළත ඇස්තමේන්තු කරපු මිල ගණන්වල වෙනස්කම් ඇති වෙලා තිබෙනවා. ඒ නිසා මිල ගණන් සහ සැලසුම් නැවත සකස් කිරීම දැන් අමාත්‍යාංශයට කරන්න සිදු වෙලා තිබෙනවා. මේ හේතුව නිසා සුළු ප්‍රමාදයන් සිදු වෙලා තිබෙන බව අමාත්‍යාංශය පිළිගන්නවා. කොහොම වුණත් මේ වන විටත් ඉදිකිරීමේ කටයුතු වලින් 50%ක් පමණ අවසන් කරලා තමයි තිබෙන්නේ කියලා එතුමා දන්වනවා. නව මිල ගණන් කොන්ත්‍රාත්කරුවන්ගෙන් ලබාගෙන මේ වන විට විශ්ලේෂණය කරමින් පවතින බවත් බොහෝ විට 2019 ජූලි, ඒ කියන්නේ ලබන මාසයේ මුල් සතිය ඇතුළත ක්‍රීඩා පිටියේ කටයුතු යළි ආරම්භ කිරීමට අපේක්ෂා කරන බවත් ගරු ක්‍රීඩා ඇමතිතුමා ඔබතුමාට දන්වන්න කියලා මේ පිළිතුරේ සඳහන් කරලා තිබෙනවා. ඉතින් ඊට අමතරව තවත් කාරණා තිබෙන ඒවත් අපි එතුමාව දැනුවත් කරලා ඔබතුමාගේ මේ ඉල්ලීම් දෙක රජයක් හැටියට ඉටු කිරීමට අමාත්‍යතුමාගේ අවධානය යලිත් වතාවක් යොමු කරනවා.
ගරු ඇමැත්තුමා, දැන් අර කරේ නැමැත්තුමා උත්තර දීලා තියෙනවා මේ 2019 මුල්ලතිව්ව එකේ කරන්න අමාරු, එතකොට 2020 වෙනකොට ඒක කරන්න පුළුවන් විදියට තමයි උත්තර දීලා තියෙන්නේ. එතකොට කරු ඇමැතුමා, මම මුල්ලතිව්ව ජනතාවලින් මුල්ලතිව්ව ඉන්න සීලුතුම කට්ටිත් එක්ක මේ හෙඩ් ඔෆ් ද ඩිපාර්ට්මන්ට් එක්කම මීටින් එකේ මේ ප්‍රයිම් මිනිස්ටර් පොරොන්දු වුණා. ප්‍රයිම් මිනිස්ටර් පොරොන්දු වුණා මුල්ලතිව්වේ ප්‍රදේශයේ ආපු වෙලාවේ මම ඉල්ලියුම් කරනකොට ප්‍රයිම් මිනිස්ටර් පොරොන්දු වුණා මේ අවුරුද්දේ පටන් ගන්න පුළුවන් කියලා. දැන් අර මුල් එක ඩිස්ත්‍රික් එකේ අපි ආන්නේ අර දැන් පටන් ගන්න දැන් මාස ජූනි මාසය යනවා. එතකොට අපිට තව තියෙන්නේ වැඩ කරන්න මාස 5 තමයි තියෙන්නේ සම්පූර්ණ වැඩ කරන්න. එතකොට සම්පූර්ණම වැඩ කරන්න මිලියන් 30ක් 35ක් ඇති මේකට පටන් ගන්න මේ අවුරුද්දට. දැන් මම ඉල්ලියුම් කරනවා මේ යෝජනා වලින් ඒ මිලියන් 35ක් විතර වෙන් කරලා දැන් වෙන් කරලා ඒ වැඩේ පටන් ගන්න කියලා. දැන් රජයේ විදියටම දැන් අනිත් වැඩවලට උගලු සල්ලි වෙනම වීදම් කරනවානේ. අදිසියක් ආවොත් ඒක වීදම් කරනවා. ඒක ඩිස්ත්‍රික් එකේ දැන් ඒකේ ඉඩම වෙන් කරලා අවුරුදු 3යි මුල්ලිවකල් ඉච්ච දනංගල්. දැන් එතකොට අර මේ අවුරුද්දේ පටන් ගන්න බැරි කමක් කියලා කිව්වොත් අර ප්‍රයිම් මිනිස්ටර් අපි ඩිස්ත්‍රික් එකේ ඇවිල්ලා පොරොන්දු වුණා. එතකොට ඒකේ මේ රජයේ කරන්න බැරි කමක් තියනවා කියලා තමයි අපි ජනතාව කියන්නේ. එතකොට ඒකේ ප්‍රයිම් මිනිස්ටර්ටත් හොඳ නැහැ ඒක. ඒ නිසා මම ඉල්ලීම් කරන්නේ දැන් ජනාධිපති ඡන්දයත් එනවා. එතකොට මේ මිනිස්සු ඔක්කොම බලාගෙන ඉන්නේ. ඒ නිසා මම ඉල්ලීම් කරනවා කොමාරි මිලියන් 35ක් කරි වෙන් කරලා මේ මාස 5ක් තියෙන වැඩේ ආරම්භ කරන්න කියලා.
ඔබතුමා විශේෂයෙන්ම කිව්වේ මුලතිව් ක්‍රීඩාංගණය 2020 ආරම්භ කරනවායි කියලා කියපු නිසා ඒක එතකන් ඉන්නේ නැතුව ආරම්භ කරන්න හරි කටයුතු කරන්න කියලා මුල් වියදම දරලා. ඔව්. හරි. එතකොට ඒ ක්‍රීඩා ඇමතිතුමාට අපිට දැනුම් දෙන්න පුළුවන් අග්‍රාමාත්‍යතුමා ගිය වෙලාවෙත් මේ යෝජනාව ආපු බවත් එතුමාගෙත් සහාය අරගෙන හරි මේකට මුදල් යොදවන්න කියන එකනේ ඔබතුමා කියන්නේ. අපි ඒ කටයුත්ත එතුමාට දැනුම් දෙන්නම්. ඒ වගේම මන්නාරමේකනම් කරගෙන යද්දි අර පුරාවිද්‍යා ප්‍රශ්නේ නිසා සමයි නතර වුණේ. නතර වුණාට පස්සේ ඇස්තමේන්තු අලුතෙන් හදන්න වීම නිසා පොඩි ප්‍රමාදයක් වෙලා තියෙනවා. නමුත් ජූලි මාසේ මුල් සතිය ආරම්භ කරන නිසා ඒක මම හිතන්නේ ඔබතුමාට ගැටලුවක් වෙන එකක් නැහැ. මුලදී ඌ එක අපි කොහොම හරි යෝජනා කරමු කඩිනමින් පටන් ගන්නයි අවශ්‍ය කියන එක. එතකොට ලබන අවුරුද්දේ ලැබෙන සල්ලි වලින් ඉතුරු ටික කරන්න. හරි. අපි එහෙනම් මේ යෝජනාවේ වැදගත් අදහසක් හැටියට පිළිගන්නවා. ක්‍රීඩා ඇමතුමාගේ අවධානයට යොමු කරනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. පාර්ලිමේන්තුව 6 වෙනිදා බ්‍රහස්පතින්දා පෙරවරු 10:30ට යළි රැස් වෙනවා.